நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பலனக்காடல கர்த்தரோடு எல்லாரும் இறக்கணும், தேவனை தேடணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து 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 நம்முடைய விசுவாசத்திலே நம்ம சூழ்ந்து போயிடாதபடி, சூழ்நிலைகளுக்கு அப்பால் செயல்படுகிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து அமிழ்ந்து போனார் பேதர். அதுபோல நாமும் நம்மை சுற்றி நடக்கிறவைகளையே பார்த்து பார்த்து நாம் சோர்ந்து போடாதபடி, அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்கும் வல்லவராகிய நம்முடைய பரலோகத்தின் தேவனை நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. விசுவ ஜாபே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக தந்த உயிரியை தந்தவர், நமக்காக சிறுவேலே தன்னை தாமே பழுதற்று தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த ஆண்டவர் நம்மை கைவிடுவாரோ? ஆகவே எதை குறித்தும் கலங்காதேங்க, எதை குறித்தும் பயப்படாதேங்க. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசி ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள், நம்பிக்கை அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். படித்தவர்களும் சரி, பணக்காரர்களும் சரி, பயப்படுகிறார்கள், கலங்குகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையாய் மட்டுமல்ல மகிமை நம்பிக்கையாய் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். விசுவாசி ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. வாக்கு தத்தம் பண்ணர் உண்மையுள்ளவர். ஒருபோதும் மாறமாட்டார், ஒருபோதும் மாறும். நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார், நாம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் தெரிவார். ஆகவே நாம் கர்த்தரை தேடும் வரைக்கும் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட போறதே இல்லை. விசுவாசி ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். காலநிலை கஷ்டமாக இருந்தாலும் சூழ்நிலை கடினம் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதுபோல நாம் சீக்கிரமாய் தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15 அதிகாரம் எல்லாரும் தயவுசெய்து திரும்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 1-6 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போமே. 1-6 வரைக்கும் தயவுசெய்து அடுத்துக் கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம்.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போவான்.
அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவோம். சரி, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. அருமையான தேவன பிள்ளைகளே, மனுஷனுடைய மகிமைகள் பெருமைகள் எல்லாம் ஒளிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் கர்த்தரோடு இருக்கிறவர், அவரை நிலைத்திருக்கிறவர்களும் அவரை விசுவாசிக்கிறவருமே வாழுவார். சில நாட்களுக்கு முன்பாக செய்தியில பார்த்தேன், உதயபந்தாட்டத்தில் முடிசூட்டா பட்டடாக திகழ்ந்த மரடோட என்பவர் மறைந்து போனார். 60 வயசு, அக்டோபர் மாதம் பிறந்த நாள் கொண்டாடினார். அம்போடு போயிட்டார். நான் யோசித்து பார்த்தேன், புகழ் பணம் கொட்டி கிடந்தது அவர் மேலே. ஆனால் கடவுள் போயிட்டார். இது என்ன, தெரியுது. ஆகவே நான் சொல்லுவேன், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவர்களை நிலைத்திருந்து அவரோடு வாழுகிற வாழ்வை மேன்மையான வாழ்வு என்று திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நம்பிக்கை உள்ள வாழ்வு, கிறிஸ்துவோடு நம்ம வாழ்கிற வாழ்வு. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த வேத பதிகளை நம்ம கடந்து செல்லும் இருந்து வடிவ கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதை நான் அறிவேன். அவ்வளவு கொள்ளிட எனக்கு அதை சீக்கிரம் நான் முடிக்க பார்க்கறேன். சிலர் அப்படி வர்றதுக்கு யோசிக்கிறீங்க போல இருக்கு, பாஸ்டர் கிரியா போகட்டும். ஸோ 15 அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், என் பிதா நானே மெய்யான திராட்சை செடி. இயேசு சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்கார். ரைட். ரெண்டாவது வசனம் என்ன சொல்றது? நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்யற அறுத்து போடுகிறார். எனக்கு இந்த வசனத்தை படிக்கல உண்மையாக நான் பயப்படுகிறேன். என்ன தெரியுமா? என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் பிதா என்ன செய்யறாரு? அறுத்து போடுவார். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அறுப்பாரோ. பட் இயேசு சொல்றாரு, என்னில் கொடி கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். என்ன அப்படிங்க? கொடி, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி. கொடி என்று இங்க எண்ணத்தை எவரை ஆண்டவர் இயேசு கொடுப்படுகிறார்? மறுபடி பிறந்த தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் தான் கொடிகள். இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு சொல்லியிருக்கபடியால் ஏற்கனவே சில பொய்யான திராட்சை செடிகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை நாம் சொல்லாமலே புரிந்து கொள்வீர்கள். தானே கபடிங்க? இயேசு சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை பிதா என்ன செய்யறாராம்? அறுத்து போடுகிறார். இப்ப கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுறார். அப்படியானால் மறுபடி பிறந்து விட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், ஆராதனைக்கு வந்துட்டு போனால் போதும் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த வசனம் ஒரு பலத்த சாட்டையடிதான் பாரு. கொஞ்சம் சிந்திங்க. மறுபடி பிறந்தவர்கள் என்ன செய்யணுமா? என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அது என்ன செய்யறார்? அறுத்து போடுகிறார். அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட்டேன், அது உண்மைதான். மறுபக்கத்தில் நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்க அறிவேன். ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது நாம் அவர்களை கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு, கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாக கபடிங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்கின்றது மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துவிட்டு போனால் போதும் என்று மாத்திரம் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. பட் இயேசுன சொல்றாரு, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை பிதானி செய்யறார், ஆறுந்து போடுவார். ஆகவே நம்மை ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது, நம்மை அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு நம்மை ரட்சித்திருக்கிறார். என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு, தேவனுக்கு பிரயோஜனமான வாழ்வு, அன்றாடம் தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்வு, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று பிதா எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். சோ நீங்களும் நானும் தான் கொடிகள், இயேசு மெய்யான செடி. ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு செடியும் கொடி. இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நீங்களும் நானும் கொடிகள். சோ நாம் ஆண்டவருக்கு இயேசுவிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று பிதா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதா நம்மை அறுத்து போயிடாதபடி நன்றாய் கவனிங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. மறுபடி பிறந்தவர், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடியதுவோ அதை என்ன செய்தார், அப்புறப்படுத்தினார், கட்டவர் பண்ணிவிடுவார், திரும்ப அதை ஒற்றுகின்றது. அருமையான தேவடைய பிள்ளைகளே, ஆகவே மறுபடி பிறந்த தேவடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவில் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பிதா எதிர்பார்க்கிறார். போகட்டும், அடுத்த பகுதி என்ன சொன்னது தெரியுமோ, அந்த இரண்டாம் வசனத்தின் பின்பகுதி, எண்ணில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை என்ன செய்யற, சுத்தம் செய்கிறார். ஒரு மேல் பகுதி சொல்றது அறுத்து போடுகிறாரு, கீழ்ப்பதி சொல்றது அதை என்ன செய்யறாரு, சுத்தம் பண்ணுகிறார். தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன். என்ன தெரியுமா, எண்ணில் கனி கொடுக்கிற கொடி, முதலே கனி கொடுக்காத கொடி என்ன செய்யறாரு, அறுத்து போடுகிறார், அப்புறப்படுத்தி விடுறாரு. மறுபக்கத்தில் கனி கொடுக்கிற கொடியை என்ன செய்யறாரு, சுத்தம் செய்கிறார். ஏன் சுத்தம் செய்கிறாரு, இன்னும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறபடியால் என்ன செய்யறாரு, சுத்தம் செய்கிறார். அப்ப நன்றாக விளைய கொடுங்க, கனி கொடாமல் இருக்கிற கொடியை அல்ல, கனி கொடுக்கிற கொடியைத்தான் சுத்தம் செய்கிறார். நான் தமாஷா அடிக்கடி சொல்றது உண்டு, என்ன தெரியுமா, நன்றாக கவனிங்க, ஓடுகிற வாகனத்துக்கு தான் வேகத்தை அதிகரிக்க முடியும். நல்லா வளைக்கும், ஓடுகிற வாகனத்துக்கு தான் வேகத்தை கூட்ட முடியும். பட் நிற்கிற வாகனத்துக்கு வேகத்தை கூட்டணுமோ சொல்லுங்க, இல்ல. சில வாகனங்களை தள்ளி தள்ளியே களைச்சு போச்சு, நீ என்ன மாதிரி தள்ளினாலும் நான் அசைய மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன். நோ சேஞ்ச், நோட் அட் ஹோம், ஐ டோன்ட் லைக் டு சேஞ்ச் மை செல்ஃப், அப்படியே தான் இருப்பேன். பட் ஓடுகிற வாகனத்துக்கு தான் வேகத்தை நான், அதுபோல இயங்குகிற தேவனுடைய பிள்ளைகளைத்தான் தேவன் இயக்க முடியும். கனி கொடுக்கிற பிள்ளைகளைத்தான் அதிக கனி கொடுக்கும்படி என்ன செய்ய, சுத்தம் செய்ய முடியும். ஆகவே கனி கொடுக்கிறவர்கள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கட்டுமே. என் பிள்ளைகள் கனி கொடுக்கிறார்கள் என்று பார்த்து பிதாவானவர் சந்தோஷப்படுகிறாரு. ஆனாலும் அவருக்குள் ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஆகவே எனக்கும் உனக்கும், எனக்கும் உனக்கும் நான் கனி கொடுத்தது போதுமென்றோ அல்லது நான் கனி கொடுக்கிறது போதும் என்று நாம் நினைத்துடாதபடி இன்னும் தேவனுக்கு அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் ஆண்டவர் நம்மை இயக்கி முன்பில் பார்க்க பின்னுக்கு பின்வாழ்வு, முன்பகுதியில் பார்க்க பின்பகுதி, முன்னான வாழ்வில் பார்க்க பின்னான வாழ்விலே அதிக கனிகளை கொடுக்க, தேவனுக்கு அதிக பிரியமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஏனென்றால் மனதில் இருக்கிற விருப்பங்கள், வாஞ்சைகள், வேட்கைகளை அறிகிற தேவன், நான் என் மனதில் என்னத்தை நினைச்சிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை நோக்கம் என்ன, நான் எதை அதிகமாக விரும்புகிறேன், என் நோக்கம் என்ன, எதை நான் அதிகமாக தேடுகிறேன், நான் என்ன நோக்கத்துக்காக வாழுகிறேன், தேவனுக்கு இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார், அது எனக்கு தைரியமாக இருக்கிறது. என்ன நோக்கம் என்ன, எதற்காக நான் வாழ்கிறேன், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறேன், எதற்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்பதை அறிகிற தேவன் வெறும் வார்த்தையிலே அல்ல, என் மனதிலே இருக்கிற நினைவுகள், விருப்பங்கள், வாஞ்சைகளை அறிகிற தேவன் அவர். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொண்டு என்னவென்றால், கனி கொடுக்கிற கொடிகளை அதிக கனி கொடுக்கும்படி அதை என்ன செய்யறாரு, சுத்தம் செய்கிறாரு. இப்ப அடுத்த வசனத்தை பாப்பீங்களா இருந்தால் படி,
சொன்னீங்க
ஆண்டவருடைய உபதேசம், உபதேசம் இப்ப நான் எதத்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நல்லா கவனி, உபதேசம் தேவனுடைய வார்த்தைகளால் தேவன் நம்மை சுத்தமாக்குறார். நம்முடைய வாழ்க்கையை பியூரிஃபை பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்குறார் தன்னுடைய வார்த்தையினால், தன்னுடைய உபதேசத்தினால் என்ன செய்யறாராம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்குறார். எதற்காக சுத்தமாக்குறாரு, நாம மிகுந்த கனிகளை, இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே நம்ம என்ன செய்யறாரு, சுத்தமாக்குறார். அருமையான தேவன பிள்ளைகள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சுத்திகரிக்க எனக்கு தெரிய மூன்று காரியங்களை பயன்படுத்துறாரு. ஒன்று, தேவனுடைய வசனமாக்கிய உபதேசம். இரண்டாவது நீங்க பாப்பீங்களா இருந்தா ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்த்தீங்களா இருந்தால் தன்னுடைய ஆவினாலே நம்மை சுத்திகரிக்கிறார். மூன்றாவது பாப்பீங்களா இருந்தால் ஒன்று ஜோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பாப்பீங்களா இருந்தால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே ரத்தம் வசனம் ஆவி தேவன் இவைகள் மூலமாக நம்ம என்ன செய்யறது சுத்திகரிக்கிறாரு சுத்தமாக்குறார். இதை விட இன்னும் ஒரு காரியம் அடிஷனலா இருக்கு, அதை நான் கொஞ்சம் தொட விரும்புகிறேன் கவனி. அடுத்து இதுக்காக சில நேரங்களில் ஆண்டவன் நம்முடைய வாழ்விலே பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் நெருக்கடிகளை அனுமதிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய மனுஷீக சுபாவங்களை உடைக்க, நம்முடைய மாமிச சுபாவங்களை உடைத்து தன்னுடைய குமார சாயலை நமக்குள்ளே கொண்டு வருவதற்காக, தன்னுடைய குமாரனை எனக்குள்ளே பார்க்க விரும்புகிற விதான், தன்னுடைய குமார சாயலை உனக்குள்ளே பார்க்க விரும்புகிற விதான், உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அந்த மாமிச சுபாவங்கள், முரட்டாட்டங்கள், முறுமுறுப்புகள், தவறான நோக்கங்கள், தவறான செய்கள், விட்டுக் கொடுக்காத காரியங்கள், நான் என்கின்ற நினைவுகள், பெருமைகள், மட்டுமைகள் போன்ற பல காரியங்களை தேவன் விரும்பாத மாமிச கிரியைகளை உடைத்து தகர்த்து என்னை உருவாக்க ஆண்டவர் சில நேரத்தில் என் வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, உடைக்கப்படாத பாத்திரம் உருவாக்கப்படவே மாட்டார். உடைக்கப்படாத பாத்திரத்தை தேவன் உருவாக்கவே முடியாது. சோ என் ஒரிஜினல் நான் என் ஒரிஜினல் சுபாவம் எப்படின்னு எனக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல் எப்படி இருந்தேன், என்ன மாதிரி வாழ்ந்தேன் எனக்கு தெரியும். ஆகவே என்னுடைய மாமிச சுபாவங்களை உடைத்தால்தான் அவருடைய குமார சாயலை என்னிலே அவர் பார்க்க முடியும். ஆகவே உங்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்கும் ஒரிஜினலான உங்களுடைய சுபாவங்கள் இருக்குது. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி ஜீவித்தீங்க, உங்களுக்குள்ள என்னென்ன காரியங்களை அவர் அகற்ற வேண்டும், தகர்க்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளை அகற்றுவதற்காக தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகளையும் பாடுகளை துன்பங்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் நம்மை உருவாக்க தான் விரும்புகிற பாத்திரமாக வனைய, தனக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக மாற்ற, அல்லது தன்னுடைய கிரியைகளை தன்னுடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க. ஆச்சரியமான ஒரு வார்த்தை என் மனதில் ஞாபகம் வரும், என்ன தெரியுமா, எபிரேயர் வாசிக்கும் பொழுது உபத்திரவங்களினால் அவரை பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பூரணப்படுத்துவதற்காக பிதாவானவர் அவருக்குள் அவருடைய வாழ்வில் உபத்திரவங்களை அனுபவித்தாராம். ஆண்டவர் இயேசுவிலே என்ன குறையில் என்ன தவறு இருந்தது, ஆனாலும் நமக்கு முன்மாதிரியாக அவர் இருப்பதற்காக பிதாவானவர் அவருடைய வாழ்விலே உபத்திரவங்களை அனுபவித்த உபத்திரவங்களினால் அவரை பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தார். ஆகவே உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது அருமையான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை முறுமுறுக்காது, அல்லது மனம் சோர்ந்து போகாது. நான் சத்தியத்தின்படிதானே வாழ்கிறேன், உண்மையாக அவரை ஆண்டவரை நான் உண்மை தேடுகிறேன், உமக்கு பயப்படுகிறேன். ஆனா ஏன் இந்த வாழ்க்கையில இப்படி பாடு வேதனை, சில நேரத்தில் நாம் இப்படி நினைக்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தைகளை நான் சொல்றது யாருக்குன்னா உண்மையாக தேவனோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு தான், ஐ மீன் சத்தியத்தின்படி வாழுகிற பிள்ளைகளுக்கு தான், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள். ஆகவே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள், உண்மையாக ஆண்டவரத்தில் அன்பு குறிப்புகளுக்கு பாடுகள் வராது என்று தேவசத்து நினைக்கிறாரே. உங்க எல்லாருக்கும் தெரியுமே இல்லையா, பழைய ஏற்பாட்டு சரி சரி, யோபுட வாழ்க்கையில நான் பார்க்கிறோம் அவன் என்னத்தில் என்ன கொடுக்கும், ஆனா யோசியப்பட வாழ்க்கையை நான் பார்க்கிறோம் அருமையான தேவட பிள்ளைகளை. ஆகவே இது எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுத வைக்கப்படும், அதிக எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினா நமக்கு நேரம் போடும். என்ன சொல்ற காரியம் என்னவென்றால் தேவசத்து விளைய கொடுங்க, தன்னிலே கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துறாரு, எதிர்பார்க்கிறார் இன்னும் கொஞ்சம் அதிக கனிகளை கொடுக்கிறது. ஆகவே அதற்கு என்னை சரிப்படுத்துவதற்காக, என்னை அடுத்த படிக்கு கொண்டு போ, அடுத்த ஹையர் டைமென்ஷனை கொண்டு போவதற்கு, அடுத்த ஆவிக்குரிய பரிமாணத்துக்குள்ள கொண்டு போவதற்காக ஆண்டவர் சில நேரத்தில் என்னுடைய வாழ்விலே சில காரியங்களை அனுமதிக்கிறார். இப்போது எனக்கு அது தெரியல, புரியல, ஆனால் காலங்க கடந்து போய்கள நான் திரும்பி பார்க்கிறேன், ஓஹோ ஆண்டவர் இதற்காகத்தான் இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். சில பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு நீங்க கடந்து போகிற இந்த கடினமான பாதைகள் நாளைக்கு வரப்போகிற சந்ததிக்கு உன்னுடைய அனுபவ சாட்சியாய் அவர்களுக்கு சொல்லுறதுக்கு இடம் இருக்குது. அதனால் நீ தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே கர்த்தரை மகிமைப்படுத்து, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது, விழாது, விழாது. கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன், கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷனோட வாழ்வில் தேவன் அறியாமல் ஒன்று நடக்கிறதுக்கு இடம் இல்லை, இடம் இல்லை, இடம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்ற மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏனில் கனி கொடுக்கிற கொடியது இன்னும் மதிய அவை நீங்களும் நானும். ஆண்டவர் இயேசு பேசுவாரா? எஸ், இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி. நான் ஒன்று உங்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு சேர்த்துதான் சரி. நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவருக்கு சோத்திரம், தேவனுடைய பிள்ளையில இருக்க சோத்திரம். சரி, நாம இன்றைக்காவது நான் இன்றைக்கு வாழுகிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நான் வளரணும், இன்னும் அதிகமாக தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு நெருக்கமாக, தேவனுக்கு உகந்தபடி நான் வாழ வேண்டும் என்று நம்முடைய மனசில் நினைச்சதுண்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய் அப்படின்ற, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய். இப்ப நான் முயற்சி செய்தால்தான் தேவன் என்னை இயக்க முடியும். எனக்குள்ளே ஆண்டவர் விருப்பங்களை வாஞ்சைகளை தருகிறார், அதை நிறைவேற்றுவது என்னுடைய பிள்ளை கொள்ளுங்க. சொல்ற தேவத்தை கேட்டுக்கொள்ளுங்க, ஒருவேளை உங்களுக்குள்ளே நல்ல வாஞ்சைகள் ஆண்டவருக்கன்று அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும் என்ற ஒரு ஒரு வாஞ்சை, தேவனை கேட்ட வாஞ்சை விருப்பங்கள் உங்களுக்கு இருக்குமா? ஆண்டவர் நான் சோதரிக்கிறேன். ஆனா ஒன்றை மனதில் வச்சுக்கொள்ளுங்க, தேவன் நம்முடைய இருதயத்தில் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் தருகிறார். வெளிப்பை நம்ம வாசிக்கிறோம், ஆனால் மறவாதைங்க, மறவாதைங்க, தேவன் நமக்குள்ள தருகிற வாஞ்சைகள் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவர் நமக்கு பலம் தரார். வெறுமனவே நான் வாஞ்சிய விருப்பத்தை வச்சுக்கொண்டு அப்படியே சித்து போயிட்டு, ஆகவே எனக்குள்ள தேவன், உனக்குள்ள தேவன் தந்திருக்கிற வாஞ்சைகள் விருப்பங்கள் வேட்கைகள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய பலம் வேண்டும், தேவனுடைய வல்லமை வேண்டும், தேவனுடைய கிருபை வேண்டும். அதற்காகத்தான் நாம நம்முடைய கால்களை முடக்கி தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே இப்படி நான் உமக்காக வாழ விரும்புகிறேன், இப்படியெல்லாம் நான் உமக்காக செய்ய விரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உம்முடைய பலத்தை தாரும், எனக்கு உம்முடைய கிருபை தாரும், விருப்பங்களை எனக்குள்ள தந்தவரே அதை நிறைவேற்ற எனக்கு பலம் தாருங்க, எனக்கு வல்லமை தாருங்க, கிருபை தாருங்க, உங்களுடைய ஆவி பலத்தை தாருங்க. நாம கேட்டு கேட்டு ஜெபித்து 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 காரியங்களை நாம நடத்தணும், நகர்த்தணும். திரும்ப நான் சொல்றேன், தேவன் நமக்குள்ள வாஞ்சியம் விருப்பது தருகிறார், ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு நாம அவரை தான் தங்கணும். அந்தவரே விரும்புறேன், இத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இத்தனை பேரையாவது கர்த்தருக்குள்ள நடத்தணும், இவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கணும், இவ்வளவு நேரம் நான் வேதத்தை வாசிக்கணும், இப்படியெல்லாம் நான் கொடுக்கணும், இப்படியெல்லாம் நான் ஊழிய செய்வதெல்லாம் எனக்குள்ள விருப்பம் இருக்குது, நல்லது நல்லது நல்லது. அப்படிப்பட்ட விருப்பங்களை பிசாசு உங்களுக்கு தரவே மாட்டா. ஆனால் விருப்பங்களை தேவன் நமக்குள்ள தருவதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆனால் அதை நிறைவேற்ற கர்த்தாவே எனக்கு பலந்தாங்க. இதை நாம் அவர்ல தங்கி இருக்கிற வாழ்வுன் நாம தேவனை சார்ந்து பாழ. அருமர் தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல விளைய கொள்ளுங்க, என்னில் கனி கொடுக்கிற கொடியதுவோ அதை அவர் சுத்தப்படுற. என்னுடைய உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தப்பாருங்கள். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. நான் அழுத்த வேண்டிய முக்கியமான பகுதி இனி அடுத்ததாக இருக்கப்படியா, இதை இதோட நிறுத்தரை தயவுசெய்து கவனிங்க. இதை 15 அதிகாரத்தை நான் வாசித்து பார்த்தேன், அதுக்கிலிருந்து முக்கியமான ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு தெரியும், நீங்க இருக்கிற கொஞ்சம் கடிதமா இருக்குது, அந்த சீக்கிரம் முடிக்க போகிறேன். முதலாவது ஏசு என்று சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்க கொடியிருக்கிறாரு, கனி கொடாதிருக்க கொடியை அறுத்து போட்டு சொல்றாரு. கனி கொடுக்கிற கொடியை அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுறாரு. அடுத்த வசனங்கள், அடுத்த நாலு வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால் என்ன சொல்ல படிங்க. நாலாம் வசனத்தை சீக்கிரம் படிங்க. எல்லாரும் பாருங்க, தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, வேற எங்கேயும் கவனத்தை திருப்பாதீங்க. கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். வாசி.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து
இந்த நாலு வசனத்திலேயும் குறிப்பாக ஒரு காரியத்தை ஆண்டவர் குறிப்பிடுறார். அது என்ன தெரியுமா? என்னில் நிலைத்திருங்கள். தட்ஸ் மீன் ரிமைன் இன் மீ. ஆங்கில மொழி மூன்று கருத்தை கொடுக்குது. ரிமைன் இன் மீ, லிவ் இன் மீ, அண்ட் டுவெல் இன் மீ. அப்படி எல்லாம் அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு அழகான ஆழமாக கருத்தை கொடுக்கும். அருமையா தேவனுடைய பிள்ளைகள், ரிமைன் இன் மீ அண்ட் ஐ வில் ரிமைன் யூ. என்னில் நிலைத்திருங்கள். தேவஜனமே, தேவஜனமே, கேளு கேளு. நான் திரும்ப சொன்னது எனக்கு சரியா பிரசங்கம் பண்ண தெரியும், ஆனால் தேவனுடைய வார்த்தையை படி சொல்றேன், கேளுங்க. இயேசு சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். என்னை நிலைத்திருக்காத கொடி எதுவோ அது அரும்புண்டு, கடைசியில் அக்கடியிலே போடப்படும். இதை அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, இப்ப நான் நேரம் போடப்படியாலே இப்ப இந்த வாசித்த நாலு வார்த்தைகளையும் இருக்கிற ஆண்டவர் சொல்ற முக்கியமான காரியம், நிலைத்திருங்க, நிலைத்திரு, 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 என்னில் நிலைத்திருங்க. இப்போ இப்ப இதுக்குரிய விளக்கத்தை நான் பார்க்க போறேன். நிலைத்திருங்கள் என்றால் என்ன? How can we remain in Christ? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது எப்படி? இப்ப நிலைத்திருக்கிறது என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன, பொருள் என்ன? அதுக்கு வேணும் ஐந்து விதமான விளக்கத்தை கொடுக்குது. அதை தான் சீக்கிரமாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் வேகமாக வாங்க, படிப்போம், பார்ப்போம், சிந்திப்போம், வாழுவோம். கர்த்தர் நாமத்தில் ஸ்தோத்திரம். படிங்க ஒன்று யோவான், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் புரட்டுங்க, பாருங்க அங்க என்ன சொல்லப்படும். நிலைத்திருங்கிறதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்றது, கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ரெண்டு ஆறு, ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
நிலைத்திருக்கிறதே என்று
சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கின்ற அர்த்தம் என்ன? ஹலோ ஹலோ, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கின்ற அர்த்தம் என்ன? அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். அவர் நடந்தபடியே அர்த்தம் என்ன? நடக்கிறது சொல்லி இருக்குது. அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழணும். ஒரு அலேலியா சொல்லுங்களேன், அலலோயா. நிலைத்திருங்கிற அர்த்தம் என்ன? அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழணும். அதான் இயேசுனார் என்ன, நானே தேவன்பதற்கு நீங்களே சாட்சிகள். அவ நம்மிடதான் கிறிஸ்துவை இந்த உலகம் பார்க்க வேண்டும். நம் மூலமாகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்படணும். இன்னொரு வசனம் சொல்றது, அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கிறோமா? அதை படிக்கும் பொழுது நாம் எனக்கு உள்ள ஒரு தயக்கம், ஆண்டவரே அப்படி நான் இருக்கிறேனா, என் தகப்பனை எனக்கு உணர்த்து, என்னை சரிப்படுத்துங்க, என்னை நேராக்குங்க, அப்படி எல்லாம் என் மனம் இயங்குது. அருமையான தேவட பிள்ளைகளே, நாம திருந்த வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. எனக்கு சேர்த்து நீங்க ஏற்றுக்கொள்வீங்களே இல்லையோ, எந்த மனசாட்சியும் தெரியும். நான் திருந்த வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. நாம் மாற வேண்டிய காரியங்கள், நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. அதுக்கு தான் வேதத்தை அதிகமாக நான் வாசிக்கிறேன், படிக்கிறேன், யோசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, எந்த அளவுக்கு எனக்கு வேத வசன வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இந்த வாழ்க்கை மாற முடியும். எந்த அளவுக்கு எனக்கு வேத வசன வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நான் மனம் திரும்ப முடியும். ஆகவே நான் சொல்றது கேளுங்க, தேவனுடைய வசனத்தை நெக்லெக்ட் பண்ணாத, தேவனுடைய வசனத்தை அசட்ட பண்ணாத, அந்த வசனத்துக்கு இடம் கொடு, உன் மனதில் இடம் கொடு. அது உன்னை வாழ வைக்கும். கர்த்தருடைய சாயலை உனக்குள்ள கொண்டு வரும். கர்த்தருடைய நாமத்தில் கவனிக்க நேரம். சோ அவர் நடந்தபடியே, அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழ. சில காலத்துக்கு முன்பாக நான் உங்களுக்கு இயேசுவை போல என்ற ஒரு தலைப்புல ஒரு செய்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிருக்கிறேன். அதான் இந்த காரியம். இயேசு எப்படி இந்த அவர் வாழ்ந்தது போல நாமும் வாழணும் இருந்தா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை நாம் என்ன செய்யணும், ஆராயணும். அப்ப அதுல நீங்க என்ன விட்டீங்களா, என்ன 3 மணி நேரம் இங்க உட்காரன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுட வாழ்க்கையிலிருந்து 1-ஆ 2-ஆ 3-ஆ எத்தனை காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் இல்லையா. அப்ப அவைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வரணும். சோ உதாரணத்துக்கு அவர் பிசாசு ஆலயத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்க அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன காலம் வர்றதுக்கு முன்பே கிடைக்க வந்தீரோ, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று யார் சொன்ன தெரியுமோ, அசுத்த ஆவிங்க அசுத்த ஆவிகள் சக்தியை கொண்டிருக்கிறது. நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று அசுத்த ஆவிகள் கூட சாட்சி கொடுக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அவ்வளவு பீவராக இருந்திருக்கு பாருங்க. அவைதான் என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சவால் விட்டார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர், ஒரே ஒருவர் மாத்திரம்தான் என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சவால் விட்ட ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா. அவர் இருந்த வண்ணமாக நாம இருக்க. ஆகவே இயேசு எவ்வளவு பரிசுத்தமாக வர, அம்மா ஐயா கேன் யூ இமேஜின் தட். அவ இன்றைக்கு நாம எந்த அளவுக்கு வாழ்றது, நம்ம மனசாட்சி சாட்சி இல்லையா. இங்க பாருங்க, அவருக்குள்ள ஏதாவது தகாத எண்ணம் இருந்ததா, தகாத சிந்தனை இருந்ததா, தகாத நோக்கம் இருந்ததா, ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக பேசியிருக்கிறார், எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு பிதாவை பார்த்து, ஓ ஃபாதர் ஐ ஆம் சாரி, நான் இங்க தவறிட்டேன், இதுல பிளவுட்டேன், பிளீஸ் ஃபர்கிவ் மீ, அப்படி எங்கேயாவது இயேசு ஜெர்மனிக்க பார்த்திருக்கீங்களோ. எங்கேயாவது தவறு விட்டிருந்தா தானே, தவறு இல்லாமலே வாழ்ந்தவர், பாவம் இல்லாமலே வாழ்ந்த பரிசுத்த தெய்வம் ஐயா. ஆகவே அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்கிறோம் என்று சொல்றது, அவர் நடந்த விவகாரமாக அவர் வாழ்ந்த பிறகு. அப்படியானால் என்னுடைய எண்ணத்திலே, என் சிந்தனையிலே, என் நினைவுகளிலே, என் நோக்கங்களில் நான் எவ்வளவாக மாற வேண்டியிருக்குது பாருங்க. நான் சொல்லும் பொழுது நீங்க சிந்திக்கிறீங்களா, ஒருவேளை நாம விக்கிரக ஆராதனை செய்யறது இல்ல, களவெடுக்கிறது இல்ல, என்ன கொலை செய்யறது இல்ல, கொள்ளையடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல, வரிக்கிறது இல்ல, சோ ஆண்டவரே சோத்திரம், இவைகள் தான் பாவம் மட்டும் நாம எல்லாரும் கருதி கொண்டிருக்கிறோம் இல்லையா. ஆனா நம்முடைய மனதின் நினைவுகள், நம்முடைய மனதில சிந்தனைகள், நம்முடைய மனதின் நோக்கங்கள் இவைகள் நீ கொஞ்சம் யோசியுமா ஐயா, கொஞ்சம் யோசி. நீ காலை எழுந்தால் படுக்கை விட்டு எழும்பி திரும்ப படுக்கைக்கு போகும் வரைக்கும் நம்முடைய மனதில் எவ்வளவு சிந்தனைகள் வருது, எவ்வளவு காரியங்களை யோசிக்கிறோம், நம்முடைய மனதின் நோக்கங்கள் தேவன் அறிவாரு இல்லையா. நெஞ்சில தொட்டு பாருங்க, நம்முடைய மனதில் எவ்வளவு தொல்லாத சிந்தனைகள், நினைவுகள், தேவனுக்கு அருவறுப்பான நினைவுகள், பெருமையான நினைவுகள், மகிமையான நினைவுகள், அசுத்தமான காரியங்கள், எவ்வளவு அலங்கோலங்கள், கற்பனைகளிலே எவ்வளவு இவைகள் எல்லாம் தேவன் அறிகிறார் இல்லையா, அறிகிறார் இல்லையா. அப்படி என்ன நாம எவ்வளவு தூய்மையாக வாழ உங்களை போட்டு நான் என்ன யோசி ஆண்டவரு, என்னை நான் அடிக்க ஆண்டவரு, என்னை சுத்தமாக்க அப்போது நான் சுத்தமாக, என்னை குணமாக்க அப்போது நான், ஏன்னா எனக்கு என்னால என்னை சுத்தமாக்க முடியாது, என்ன பிறவிக்குன்னா எனக்கு தெரியும், என்னால என்னை சுத்தமாக்க முடியும். அங்கே ஆண்டோட பாத்துல ஆயிடுச்சு, கண்ணி விட்டுக்கே ஆண்டவரு என்னை குணமாக்க, என்னை மாற்றும், நான் எங்க மாறணுமோ என்னை மாற்று, எங்க உடைக்கணும் உடை, என்னை மாற்றும், நீ விரும்பாத ஒன்றும் என்ற வாழ்க்கையில வேண்டாம். நான் சில இடத்துல ஆண்டவர் ஆண்டவருடைய செபிகள் கேட்க நான் சொல்றது ஜெபிக்கிறது உடனே ஆண்டவர் பத்தி, ஆண்டவரே உங்க விருப்பம் தான் என் விருப்பம், நீங்க காற்றுப்பாத என்ன பாரு. இது என்னுடைய அடிக்கடி நான் ஜெபம் பண்றது, தேவன் கேட்க சொல்றேன், கத்தர் அறிவார் நான் என்ன சொல்ற ஜெபம் பண்றேன், உங்க விருப்பம் தான் என் விருப்பம், நீங்க காற்றுப்பாத என் பாரு. ஏன்னா அவர் அறியாத நாட்கள் வரைக்கும் நான் என் விருப்பப்படி வாழ்ந்தேன் போதும் எடுச்சுனா, அறிந்த பிற்பாடும் என் சொந்த விருப்பத்தின் படி நான் வாழுவேன் இருந்தா எம்பளிதத்தோடு அவர்கள் நான் அன்பு கூறுவதை நான் சொல்லவே முடியாது. மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ண நான் தானே ஆகாதவனை போகாதபடி என் சரத்தை அடக்கி கீழ்படுத்துறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக விளை கொள்ளுங்கள், நன்றாக விளை. அவர் நடந்த வண்ணமாக, அவர் வாழ்ந்த பிரகாரமாக நாம வாழ, உண்ட மனசாட்சி தெரியும் நாம எந்த அளவுக்கு நாம ஆண்டவரை போல வாழ்றோம், எந்த அளவுக்கு கத்தரை போல இயேசுவ போல நாம வாழ்றோம். இதை குறித்து சொல்லணுமா, என்ன விளக்கணுமா, என்ன விபரிக்கணுமா, நம்ம மனசாட்சி சாட்சி. யாரும் நம்பர் 2, நிலைத்திருக்கிறதுக்குரிய அர்த்தம் வேதம் என்று சொல்ற ரெண்டாவது காரியத்தை பாருங்க. ஒன்று ஜோவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம். ஒன்று ஜோவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம். சீக்கிரப்படி ஒன்று ஜோவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை,
அவரை அறியவும் இல்லை. எப்படி? முதலாவது நாம் பார்த்தோம், அவர் நடந்தவன் பிரகாரமாக நாம நடக்கணும் வாழணும். அடுத்த வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் பாவம் செய்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறதில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை அறியவில்லை. பாருங்க, அப்ப ரெண்டாவது காரியம் என்ன? பாவம் செய்யாத ஒரு வாழ்வு. பாவம் செய்கிறவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறதில்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம், ஊழியம் செய்யற ஸ்தோத்திரம், அதனால பாவம் செய்யாமல் இருப்பேன் என்று நான் சொல்ல முடியுமா? இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆவின் அபிஷேகப்பட்டிருக்கேன், ஸ்தோத்திரம் கத்தெடுக்கிறது, ஊழியம் செய்யற ஆண்டு ஸ்தோத்திர கிருப, அதனால நான் பாவம் செய்யாமல் இருப்பேன் இருப்பேன் சொல்ல முடியுமா? இன்னும் தி பைபிள் சேஸ் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்க அவனை தொட. அப்ப நம்மை பாவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கூட நமக்கு தெரியணும். அதான் நான் உங்களுக்கு முந்தைய சொல்லிட்டேன், இயேசு பாவிகளோடு உட்கார்ந்தார், பாவிகளோடு இருந்து போஜனம் பண்ணியிருக்கிறார், பாவிகளோடு இருந்து உறவாடி இருக்கிறார், அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தியும் இருக்கிறார். ஆனால் பாவம் செய்ய தடுத்தத்தை, அதான் பாவத்துக்கு விலகினவர் என்று இவர் வாசிக்கிறார். பாவிகளோடு உட்கார்ந்தாரு, பாவிகளோடு போஜனம் பண்ணினாரு, பாவிகிடத்தில் அன்பாக இருந்தார், ஆனா அவர் பாவம் செய்யல. இதுதான் பட்டம். நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய பட்டம் இதுதான். நாம் உலகத்தவர்களோடு ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் தான் வாழ்றோம், அவவிசுவாசிகள் மத்தியில் தான் வாழ்றோம். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், பாவங்கள், பரிசுத்த குலைச்சல்கள், பிசாசு கிரிகள் என்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில ஒட்ட முடியாது, ஒட்ட கூடாது. அவர் நிலைத்திருக்கிறவ பாவம் செய்ய மாட்டார். அவரு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்க, சொல்ல போற கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற கனிகளை வைத்து நாம எங்க நிலைத்திருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள முடியும். சில சீரகையில் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கிரியைகள், செயல்கள், கனிகள், வார்த்தைகளை வைத்து நான் எங்க நிக்கிறேன், எங்க நிலைத்திருக்க என்பது கண்ணுவன். அவர் சொல்ல, நான் இப்படி சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பட் வாட் ஐ அம் சே ஐ ஸ்பீக் த ட்ரூத். எனக்கு அப்படி எப்ப பார்த்தாலும் பூமிக்குரிய காரியங்களையே பேசிட்டு இருக்கிற, பட் ஐ பிலீவ் இன் காட். ஏன்னா அதான் உள்ள நிறைஞ்சிருக்கு. ஆகவே இருதயத்தை நிரம்பினாலும் வாய் பேசுது. இப்படி நான் சொல்லப்படுது உங்களை யாரையாவது குற்றப்படுத்துறது நினைக்காத, எங்க நான் சத்தியத்தை பேசுறேன். எனக்கு சேர்ந்ததான், எனக்கு கத்தருக்கும் உனக்கும் எனக்கும் புறம்பான ஒரு நியாயத்தீர்ப்பு இல்லப்பா, எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு வெளிப்படுது. அவ அதிகமாக பயப்படுற உங்களுக்கு பேசுறதுக்கு அருமையான தேவோட பிள்ளைகளை நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற கிரியைகள், செயல்கள் அதை உங்களை சொல்லட்டுமா? ரெண்டு பேர் நாம போன்ல பேசுறவங்க வைங்களே, மேபி இட்ஸ் கன்வர்சேஷனாக இருக்கட்டும், அது ஒரு நீண்ட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதுக்குமே டசன் மேட்டர். ஆனா அந்த அந்த சம்பாஷணையில ஏதாவது நாம ஆண்டவருக்கு பிரியமாக ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக நாம பேசுறது உண்டா? என்ன வாச சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை பற்றியே காய்ச்சிட்டு இருக்கணும், எப்பயும் நாங்க வேதத்தை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கணும். அப்படின்னு கூட மனதில் நினைக்கிறது போல, யாரும் நினைக்கிறது போல மனசுல யோசிக்கும். In every conversation, there is a silent listener. In solvar, rendu per pesikondirpargal, moondram aalaga avar silent aga nindu kettu irpar. Veda nee phone la pesinaan seri, neerla pesinaan seri, adu naana kandal seri, neera kandal seri, evara kandal seri, doesn't matter. Andarukku baga endra pachcha paathukume illa. Agave aneega naam devanukku baga kuttavaadigalagiradhu nammude vaayin vaathigalala da. காரியங்களை கேட்கும் மனசுக்கு வேதனையா இருக்குது, துக்கப்படுறேன். கத்தருக்கு முன்பாக சொல்றேன், மாய்மாலுமே நான் சொல்லல, உண்மையும்படி சொல்றேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில நடக்கிறார்கள் சொல்றது பார்க்க வேற சந்தோஷம், எனக்கு என்ன இருக்கு என்று யோகா சொன்னது போல சபிக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ்றதையும் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும் பொழுது மனம் மகிழ்கிறது. ஆனா ஒரு பக்கத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தண்டகவடி நம்முடைய வாழ்க்கையில் வழிபடுகிற கனிகளை வைத்து நாம் எங்கே நிலைத்திருக்கோம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே பூமிக்குரியவர்கள் தான், ஐ மீன் பூமியில இருக்கிறவர்கள் தான், ஆனா பூமிக்குரியவர்கள் அல்ல. உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகத்தவர்கள் அல்ல. நான் உலகத்தான் அல்லது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு யோவான் 14 அதிகாரத்துல இயேசு ஜெபம் பண்ணியிருக்கா இல்லையா? அப்ப நீங்களும் நானும் உலகத்தார் அல்லாதவர்கள், உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று இயேசுவினால குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்திலிருந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது, எப்படி நான் இந்த பூமிக்குரிய மைண்டையே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேனாக இருந்தா, இந்த பூமிக்குரியவர்களே நான் பேசிக் கொண்டிருப்பேனாக இருந்த, இந்த பூமிக்குரியவர்களே நான் யோசித்து யோசித்து பேசி பேசி அல்லது செஞ்சு செஞ்சு கடைசியில அம்மோடு மண்டே போற செத்து போற போ. இப்ப நான் ஆண்டவருக்கு ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஒழுங்கா ஆராதனைக்கு போயிருக்கேன், கதவு தூரங்க உள்ளவா வருங்க. அப்ப நாம எந்த அளவுக்கு அவருக்கு கனி கொடுத்தோம், எப்படி வாழ்ந்தோம், அதை பத்தி இல்ல. ஆவிக்குரிய வாழ்வு ஒரு கடமை இல்லையே, அது இட் இஸ் லைஃப், அது நம்முடைய வாழ்வு, அது நம்முடைய ஜீவனோட தேவன் நம்முடைய ஜீவனா ஆண்டவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆகவே அவரை நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டார். அருமையான தேவட பிள்ளைகளே, திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சேர்த்துதான் பாவத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாத்து தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறா, பொல்லாங்கனவரை தொடா. இப்படிப்பட்ட காயங்களை நான் கதைக்க மாட்டேன், என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நினைச்சிட்டு போ, அது பரவாயில்ல, என் தேவனை நான் துக்கப்படுத்துவேன். மனுஷரை திருப்திப்படுத்த போய் தேவனை துக்கப்படுத்துவானே, மனுஷரை பிரியப்படுத்த போய் ஆண்டவரை துக்கப்படுத்தலாம். இதை நாம எத்தனை இடங்களிலே மனுஷரை பிரியப்படுத்த நினைத்து தேவனை துக்கப்படுத்துற உண்மைக்கு புறம்பான காரியங்களை கதைக்கிறது, அநியாயங்களை நம்மளால பொறுக்க முடியல, பொங்கி எழும்புகிறோம். ஏன் நீங்கள் அநியாயத்தை சகிக்க கூடாது என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. எனக்கு சேர்த்தா பிரசங்கம் பண்ண, இதுவரை எத்தனை அநியாயங்கள் நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட அநியாயங்கள் எத்தனைவர்களை நாம் சகித்திருக்கிறோம், பொறுத்திருக்கிறோம், தாங்கி இருக்கிறோம், அல்லது நமக்கு விரோதமாக மற்றவர் அநியாயம் செல்வது நாம என்ன விதத்தில் ரியாக்ட் பண்றோம். குற்றமற்றவராக பிளாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது எத்தனை பொய்யான குற்றச்சாட்டுகளை இயேசு மேலே கொட்டினார்கள். அவரோ மாற்றுத்தரம் ஒன்று சொல்ல, அவருக்கு பேசுறதுக்கு அவங்க செய்த பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்கிறது எவ்வளவு காரியங்களை ஆண்டு சொல்லிக்கலாம், ஆனா ஒரு வார்த்தை அவர் பேசல. வயிற்கத்திருக்கிற ஆட்டை போல சத்தப்படாது இருந்தார். யூ ஃபாலோ கிரைஸ்ட். மூணாவது நிலைத்திருக்கிறது, நம்பர் 3, ஒன்று ஜோவார் 3:24, சீக்கிரப்படி 1 ஜோவான் 3:24, சீக்கிரப்படி 1 ஜோவான் 3:24.
அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவர் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான்.
அடுத்த காரியம் தெரியுமா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார். இதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த வேதத்துல டோட்டலாக நாம பார்த்தா தேவனுக்கு பயந்த உடைய கற்பனைகளை கைக்கும். கிறிஸ்துவனை நிலைத்திருக்கணுமாக இருந்தால் கற்பனைகளை கவனிக்கணும், கைக்கணும். எனக்கு வேத வசனம் அதிகம் தெரிகிறதுனால நான் கிறிஸ்துவனை நிலைத்திருக்கிற அர்த்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வசனங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நான் கை கொள்ளுறதுனால, தட் மீன் அறிவு என் வாழ்வில் அனுபவமாகாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நான் கற்றுக்கொள்கிற வார்த்தைகள் அல்லது நாம கேட்கிற போதனைகள் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாகாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில அவைகளை நாம கை கொள்ளாவிட்டால், கடைபிடிக்காவிட்டால், அதனால என்ன நன்மை இருக்கு, என்ன லாபம் இருக்குது? அருமையான தேவடைய பிள்ளைகளை கவனித்து பாருங்க. வேதத்தை வாசிக்கிறோமே, நீங்க வாசிக்கிற வேத பகுதியில், அன்றாட நீங்கள் வாசிக்கிற வேத பகுதியில எங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாம இருக்கிறோம், எந்த வசனத்தை நாம இதுவரை நிறைவேற்றாம இருக்கோம், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஆகவே உங்களை அன்போடு கேட்கிற வேதத்தை, தேவனுடைய வேதத்தை ஒழுங்காக வாசிங்க, கிரமமாக வாசிங்க, அதை தேவனுடைய புத்தகம் தேவனுடைய வார்த்தை கருத்தாக வாசிங்க. எனக்கு 6 மாதம் தேவை ஒரு தடவை பைபிள வாசி. ஐ லவ் தட் புக். இதுல இருக்கிறத அள்ளி அள்ளி எனக்கு சுவைக்கணும் போல இருக்கணும். கடவுளுக்கு முன்னால பொய் சொல்லல உண்மை. சில நேரத்தில் வேத வாசிக்கல, அது 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 அப்படியே அது சில வசனங்கள் எனக்கு என்னோட அப்படியே பேசுமா போல இருக்கு. நான் படுத்திருக்கும் பொழுது பொய் சொல்லல, மிக மிகப்பெரிய கடவுளுக்கு முன்னால் சொல்லணும். படுத்திருக்கும் பொழுது என் மனசுல நான் வேத வசனத்தை சம்பாதிக்கிறேன். ஆகவேதான் உங்களுக்கு கொஞ்சமாவது பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபை அனுபவத்தது, அது என்னை பாதுகாக்கிறது. நாம் கோபம் கொள்ளும் பொழுது அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் என் மனதில் வரும் பொழுதெல்லாம் வேத வசனங்கள் எனக்குள்ள குறுக்கிடுகிறது நான் பார்த்திருக்கிறேன். என் மனசில் வேத வார்த்தைகள் என்னை குறுக்கிட்டு பாவங்களுக்கு விலக்கி என்னை பாதுகாத்த அனுபவத்தில் நான் பார்த்திருக்கேன். எனக்கு நன்றாய் தெரியும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை செய்கிறார் என்பதை நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். அல்லது போனால் எல்லாரும் நம்ம மாமிசத்தில் இருக்கிறோம், எல்லாரும் மாமிசத்தில் இருக்கிறோம். இந்த மாமிசம் நமக்குள்ள அடிக்கடி மேலோங்கு. ஆனால் மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், வாழ்வீர்கள் என்று 28 மதியத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தந்தை விளைக்கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தை வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் எல்லாத்தையும் உடனடியாக பார்த்து இந்த வாழ்க்கையை நான் கடைப்பிடிக்கிறேன். கடவுளை செவிக்க நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நான் சின்னத்தை யோசிப்பேன், சில ப்ரேயர் ரிக்வஸ்ட் வேதத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜபிக்கணும் பண்ணி சில குறிப்புகளை எடுத்து சொல்லணும் கூட சில நேரத்தில் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நம்முடைய ஜபங்களே சில நேரத்தில் பூமிக்குரியதாகவே இருந்தது. அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் அதை பாரு இதை பாரு பிள்ளைகளை பாரு குடும்பத்தை பாரு எழுதாரும் வீடுதாரும் காசுதாரும் பொருள்தாரும் அம்மா பாரும் அப்பா பாரும் அக்கா பாரும் அண்ணா பாரு இப்படியே இதையே நாம ஜபிச்சு ஜபிச்சு கடைசியில கண்ணை மூடிப்போம். இப்ப கனி கொடுக்கிற வாழ் எது இதுவா கனி கொடுக்கிற வாழ்? இஸ்டபெல் பலனற்ற திராட்சை செடி, என்னட்டு அவன் தனக்கு தானே கனி கொடுக்கிறான். சுயநலமான வாழ், செல்விஸ் லைஃப் போட்டு கட்டோட கற்பனைகளை கை கொண்டு அவன் நிலைத்திருக்க நேரம் பெறும்படி நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்தது தெரியுமா? நம்பர் 4 யோவான் 6 யோவான் சுவிசேஷம் 6 சீக்கிரம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6:55-56 சீக்கிரம் வாசிங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். யோவான் 6:55-56 படி.
என் மாம்சம் எல்லாம் போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன்.
சரி பாருங்க, அடுத்த காரியம் 4 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன். ரைட், இதெல்லாம் தயவுசெய்து மனசுல வச்சுக்கொள்ளுங்க. என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன் என்று ஏசு சொன்ன வார்த்தைக்குரிய பொருளத்தை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம். நிலைத்திருக்கிறதுடா என்னன்னு அவ ஒவ்வொரு மாசமும் 12 முதல் நாட்டுகளுமா நாம கத்தோட பந்திகளை போறோம், திருவிருந்தில பங்கு போடுறோம். அந்த திருவிருந்துடைய அந்த பந்தி கத்தோடைய பந்திக்குரிய அர்த்தம் எனக்கு அருமையான உங்களை ரெண்டு கையெடுத்து கும்பிடு கேட்கிறேன். தயவு செய்து எனக்கு சேர்த்துதான் கர்த்தருடைய பந்தியில நாம பங்கு பெறதுக்கு முதல் நம்மை நாம் நிதானித்து பார்க்க, நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில நாம பங்கு பெற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இது கமாண்ட்மெண்ட் நமக்கு, நான் வரும் வரைக்கும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு தந்தார். அது மாத்திரமில்ல, என்னுடைய மாமிசம் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. ஆகவே என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவன் என்னை நிலைத்திருக்கிறான், நானும் நிலைத்திருக்கேன். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய பந்தியில நாம பங்கு பெறணும், பங்கு பெறணும். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை என்ன? நம்மை நாம நிதானித்து ஒவ்வொரு தடவையும் நான் கர்த்தருடைய பந்திக்குள்ள போகும் பொழுது என்ன நான் ஆராய்ந்து பாருங்க. உமக்கு வேதனை உண்டாக்கும் பலிகடத்துல உண்டோ என்னிடத்துல உண்டோ? கடந்த நாட்களிலே நான் எங்கேயாவது உண்மை துக்கப்படுத்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தைகளை மீறி இருக்கிறேனா? உமக்கு உரமாக பாவம் செஞ்சிருக்கிறேனா? அல்லது உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஏதாவது வாழ்க்கையில இன்னும் இருந்து கொண்டே இருக்குதா? என்னை ஆராய்ந்து பாருங்க. உமக்கு வேதனை உண்டாக்கும் காரியத்தில் உண்டோ கண்டு என்னை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு இடம் கொடு, கத்தருக்கு இடம் கொடு, அவர் உன்னை ஆராய்ந்து பார்க்க, ஆவியானவர் உன்னை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இடம் கொடு, விட்டு கொடு. மாமிசத்துக்கு இடம் கொடுக்காத, பிடிவாதம் பிடிக்காத, அடம் பிடிக்காத, முரட்டாட்டம் பண்ணாத. தம்பியில ஒரு வசனத்தை யோசிச்சு பயந்து என்ன தெரியுமா? முரட்டாட்டம் என்ற வார்த்தை இருக்குல்ல, ஒரு நாளை கத்த சித்தமா ஆழமா பார்ப்போம். இந்த நினைக்கிற ஒன்று சாமி 15 மதியம் நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, சவுளை பார்த்து அமலேக்கரை போய் அழித்து அவனுக்கு இருக்க ஆடு மாடு எல்லாத்தையும் ஒன்றுக்கு வச்சிருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டேன். பட் இவன் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆகாக உயிரோடு வச்சா புதத்தரமான ஆடு மாடு எல்லாத்தையும் கொல்லல. ஆண்டு என்ன சொல்லுங்க, அதுல சொல்லப்படுறது முரட்டாட்டம் பண்ணுதல். நீங்க வாசிச்சிருப்பீங்க, அதோட பொருளை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் பாருங்க. முரட்டாட்டம் பண்றது பில்லி சூரியத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கு. வாசிச்சிருக்கீங்க இல்லையா? முரட்டாட்டம் பண்றது பில்லி சூனியத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. அப்படின்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம், நாம ஏதாவது விக்கிரக ஆராதனை விட்டு மனம் திரும்பியிருக்கோம் ஸ்தோத்திரம். ஆனா நாம் அறியாத ஒரு விக்கிரக ஆராதனை நமக்குள்ளே இருந்துட்டே இருக்குது. அது என்ன தெரியுமா? நான் முரட்டாட்டம் பண்ணும் போதெல்லாம் நான் விக்கிரக ஆராதனை செய்கிறேன், தேவனுக்கு விரோதமான பாவம். இதான் அங்க இஸ்ரவ ஜனங்கள் அடிக்கடி மோசைக்கு விரோதமாக முறுக்கு முறுமுறுக்கிறது, முரட்டாட்டம் பண்றது, எதிர்த்து நிக்கிறது, ரெசிஸ்ட் பண்றது. ஆகவேதான் மோசே சொன்னாரு, மற்றவங்களுக்கு நடக்கிறது போல உங்களுக்கு நடந்தா கத்தரை அனுப்பேன். ஆகவே பூமி பிளந்து கத்த சொல்லல, நீ பூமியை பிளந்து கூட நான் அனுப்பேன். ஆனா இவன் சொல்றான், நீங்க இப்படி சொன்னீங்க இல்லையா, கத்தர் என்ன அழைத்திருக்காவிட்டால், என்ன அழைத்திருக்காவிட்டால் நான் சொல்ற நடக்காது. ஆகவே தேவன் என்ன அழைத்தார் என்பதுக்கு என்ன தெரியுமா, மற்ற எல்லாரும் சாகிறது போல நீங்க சாம பூமி பிளந்து நீங்க உயிரோடு. அது போல நடந்தது, மோசே சொல்லி முடிக்க பூமி பிளக்கு, நிலம் பிளக்குது, நிலம் பிளக்க அப்படியே உயிர் கோராகம் அவனுக்கு இருந்த எல்லாரும் அப்படியே உயிரோடு இறங்க, பாதாளத்துல இறங்க, பக்கத்துல இருந்த எல்லாரும் அவங்க அவங்க பாதாளத்தில் இறங்கும் பொழுது கூச்சல் அழுது கூக்கொழுது பயந்து ஓண்டு அலற, அருகில நின்றவங்க பக்கத்துல பயந்து ஒரு ஐயோ நம்மை பூமி விழுங்கிடுவோம். இது எதற்கு? போராட்டாட்டம். எதிர்த்து நிக்கிறது எங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியுமா, எங்களால முடியாத, உங்களால மாத்தம்தான் முடியும். இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் சத்துரு நமக்குள்ள ஒரு முரட்டாட்டமான சிந்தனைகளை, முரட்டாட்டமான எண்ணம், இணங்காத தன்மைகள், விட்டு கொடுக்காத தன்மைகள், எதற்கு முரண்டு பிடிக்கிறது, முரட்டாட்டம் பண்றது, எதிர்த்து நிற்கிறது, ரெசிஸ்ட் பண்றது, கீழ்ப்படுகிறது, இதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு விஷ்கிராவுக்கு சரி, அது பில்லி சூரியத்துக்கு சரியா இருக்கு. இஷுட் பி வெரி கேர்ஃபுல். எனக்கு சேர்த்து தான் சொல்றேன், என் மனம் பாதிக்கப்பட்ட காரியங்களை கூட நான் விட்டு கொடுத்துருக்கேன். ஏன் தேவ சமூகத்தை சொல்றேன் உங்களுக்கு, ஏ நம்ம அழைத்த நம்முடைய இருந்தத்தை பார்க்கிறார், என் நோக்கத்தை அறிவார். எப்படியாவது நான் அவர் என்னை அழைத்த அழைப்பை நான் செஞ்சு அவருடைய ஓட்டத்தை, அவர் எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். என் மாமிசத்துக்கு இடம் கொடுத்து முரட்டாட்டம் படி முறுமொத்து போகிற தேரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. சோ ஆகவே ஒவ்வொரு தடவை நாம கத்தோட பந்திக்கு போகும் பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்கும் முரட்டாட்டங்கள், முறுமுறுப்புகள், தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள், நோக்கங்கள், பாவங்கள், பரிசுத்த குலைச்சைகள் இருக்குமா இருந்த நாம அதை அறிக்கை. அப்படி இல்லையோ அதனால என்ன விளைவுகள் வரும் மட்டும் அதுல வாசிக்கிறோம் இல்லையா? அதனால சில பலவீனம் அடைந்திருக்கார்கள், வியாதி பிரச்சனை நித்திர மறித்தும் இருக்கிறார்கள். எவ்வளவு பயங்கரமா இருக்கு அந்த வசனம் இல்லையா? யோசிச்சு பாரு. ஆகவே கத்தோட பந்தியில் நாம பங்கு பெறணும், அதே நம்மை ஆராய்ந்து பார்த்து, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆராய்ந்து பார்த்து அதில் பங்கு பெறணும். கத்தோடைய பந்தி மகா பரிசுத்தவர். நம்பர் 5, யோவான் 1 யோவான் 4:15-16 படி. 1 யோவான் கடைசியாக, பைனலி லாஸ்ட், 1 யோவான் 4:15-16 படி.
இயேசுவானவர் தேவனுடைய குமாரனென்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
இங்க வாசித்த இந்த வசனத்துல தாற்பயம் என்ன? வசனம் 5வது, கிறிஸ்துவில நிலைத்திருக்கிறவன் தன் சகோதரத்திலே அன்பு கூறுவான். கிறிஸ்துவிலே அன்பு கூறான்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கவில்லை. இந்த வசனம் தெளிவா இருக்கு. அவங்க நான் சொல்றது கண்காண்ட சகோதரனை அன்பு கூறாதவன் கடாதேவன் எப்படி அன்பு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். ஆனா இதுல தாத்பரியம் என்ன? சகோதரர்களை நான் பகைத்தால், பகைத்து கொண்டு கிறிஸ்துவிலே நான் நிலைத்திருக்கேன்னு சொல்லுவனா இருந்தா அதுல உண்மை இல்லை. கேளுங்க 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 கேளுங்க. அவன் எவரையும் பகைக்காது, எவரையும் ஒதுக்காதே, ஒருவரை வெறுக்காதே. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் நாம ஏற்றுக்கொள்ள கடனாளி இருக்கும். ஓகே, தவறு இருக்குது, பிழை இருக்குது, யாடத்துல தவறு இல்ல, யாடத்துல பிழை இல்ல, யாடத்துல குறை இல்ல. இஸ் தேர் எனிபடி கேன் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ கேன் ப்ளீஸ். என்னிடத்துல ஒரு தவறும் இல்லை, ஒரு பிழையும் இல்லைன்னு சொல்லி நீங்க யாரும் கையெழுத்த முடியுமா? அப்படி நாம அப்படி உயர்த்தினா நாம நாம சரியா இன்னும் அறியலே அல்லது உண்மைக்கு புறம்பாக அப்படி வேணுமென்று அப்படி செய்வதாகவே இல்லை. எல்லா இடத்திலும் திருந்தபடிய காரியம் உண்டு. அதுக்கு தான் இப்ப நாம உட்கார்ந்து என்ன கண்டிருக்கிறோம், தேவோட வசனத்தை. ஆகவே செவித்தன உள்ளவர்களாக நாம் இருந்திடக்கூடாது. தேவோட வசனத்தை கருத்தாய் நாம கேட்கணும், கேட்கணும். ஆகவே ஒரு விதத்தில் ஒருவர் நாம அன்பா இருக்கணும். ஒருவர் ஒருவர் நாம் முதலாளி என்ன அடிப்படை பிரச்சனை, ஒருவர் நாம ஏற்றுக்கொள்ளாததான் அடிப்படை. இதுதான் சீசருக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தது, இதுதான் பிரச்சனை. அவன் ஆண்டு சொன்னார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது என்று ஆண்டு சொன்னார். ஆகவே முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளும். அவன் என்ன பின்னணி இருந்தவன் எப்படி அது வேற, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்று வந்துட்டா நாம் ஒருவர் ஒருவர் நாம நம்முடைய மனதை மற்றவர்களுக்கு அடைக்க கூடாது, அடைக்கூடாது. காரணம் இல்லாம இவரை பகைக்காது, மற்றவருடைய மனதை வீணாக உடைக்காது, மற்றவருடைய இருதயத்தை வீணாக புண்படுத்தாது. அன்புள்ளவனாக நடந்து கொள்ளுங்க, அன்ப விதையுங்க, நீங்க அன்பு ஆரம்பிங்க. அப்படி இல்ல தவறான காரியங்களை நாம விதைத்தால் அதுக்குரிய காரியங்களை நாம தான் அறுக்க முடியும். விதைக்கிறது அறுப்பு அறுக்க சோயிங்க ரீதி அது அருமை. நமக்கு நமக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம விரும்புறோமோ அதையே நாம மற்றவர்களை செய்துதான் நியாயப்பிரமாணம் தீர்க்கதல் சொல்றோம். ஒரு ஒரு கனமனு ஏற்றுக்கொள்ளுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, தைரியப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் அவரை பற்றி இவரை பற்றி? அப்ப ஆண்ட சொல்ல உன்னை பற்றி எனக்கு தெரியாது, அவரை தெரியாத எனக்கு இவரை தெரியாது என்று நாம சொல்லும். ஆண்டு என்ன சொல்லுவாரு, உன்னை பற்றி என்ன தெரியும், நாம என்ன வாய மூடணும் இல்லையா? நம்மையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு, கர்த்தாவே உமக்கு கோடி சோதரவுப்பா. முடிக்கிறேன், நேரம் போற முடியாத பல காரியங்கள். அதுல என்ன ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் என்னென்றால், அந்த யுவன் 15:16 பாருங்க, அதை முடிப்போம். யுவன் 15:16 அது முக்கியமான ஒரு வசனம், அதை பார்த்து நான் முடிப்போம். 15:16
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
சார் இந்த வசனத்துல பாருங்க ரெண்டு காரியம். ஒன்று, நீங்கள் கனி கொடுக்கும்படியும், அடுத்தது உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும். ஐ ஹேவ் அப்பாயிண்டட் யூ, நான் உங்களை ஏற்படுத்தினேன். சோ நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் இந்த வசனத்துக்கு பார்த்தா ஆண்டவரின் சோதனை பண்ண என்ன தெரியுமா சிஸ்டர் பிரதர், கொஞ்சம் கவனிங்க கவனிங்க. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. ஆகவே இங்க உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளையாக உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் பார்த்து சொல்றேன், கேளுங்க கேளுங்க. நாம தைரியப்பட வேண்டிய ஒரு வார்த்தையுமா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டிருக்கார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகம் திறமை இருந்தா, பணம் இருந்தா, படிப்பு இருந்தா, பட்டம் இருந்தா, வசதி இருந்தா, திறமை இருந்தா தெரிந்து கொள்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா ஆண்டவரோ நம்மிடத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மை அவர் ரட்சித்து நம்மை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். என்ன உலக தோற்றம் முதல் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் வாசிக்கிறோம், அப்படியானா உலகம் உண்டாகிற இதை கேன் இமேஜின், யோசிச்சுன்னா ஆண்டவரே என்று நான் இறக்கி எனக்கு புரியல. இது ஆழம், உலகம் தோற்று உலகத்தை உண்டாகிறதுக்கு முதலே உன்னையும் என்னையும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கு தெரிந்து கொண்டார். அப்படியானா நீ நான் எவ்வளவு பாக்கியமான ஜனங்கள் இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கான, எல்லாரும் ரட்சிக்கப்பட இல்லையே. பட் உன்னையும் என்னையும் உலக தோற்று முதலே அவர் தெரிந்து கொண்டாரா? நேரம் வந்த போது நம்மை வெளிப்படுத்த வெளிப்படுத்தா ரட்சிக்கப்பட்டு சரி இப்ப தெரிஞ்சு கொண்டு ஆண்டவன் சொல்லுவேன், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்பட்டேன் சொல்றேன். இப்ப இதை குறிச்சு விளங்கப்படுத்தல, அதை நேரம் போட்டு நினைக்கிறேன். கனி என்ன, என்ன கனி கொடுக்கிறது? கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது தான் கனி கொடுக்கிறது ரகசியமே. என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. அடிக்கடி நான் இந்த வசனத்தை ஆண்டவர் சமூகத்தில் என்ன ஜபனத்தில் என்ன பொருள் சொல்லாத நாளே ஜபிக்காத நாள், அடிக்கடி நான் ஆண்டவரே உம்மாலே அல்லாம என்ன வாழ்க்கையோ ஊழியமோ குடும்பமோ சபையோ ஆண்டவரே இயேசுவை உம்மாலே அல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்யக்கூடாது முடியாதுன்னு அடிக்கடி நான் ஆண்டவர் பாதத்தில் சரணடைகிறேன் என்று சத்தியமாக சத்தியத்தை சொல்றேன், உண்மை முடியும். எனக்கு மாமிசத்தினால் பிறப்பதெல்லாம் மாமிசமா அவன் மாமிசத்தினால் ஆண்டவருக்காக என்னத்தை சாதிக்க முடியும்? அவ ஆவியானவர் நமக்குள்ளே என்று செயல்பட்டாத்தா. ஆகவேதான் இப்ப நீங்கள் கனி கொடுக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும். இப்ப கனி என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் கனி தான் உடனே எல்லாம் சரி. அதிலே ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் பட்டு போகுது. இப்ப பாருங்க, ஆவியின் கனியோ? அப்படியானால் நீங்களும் நானும் சுயமாக அந்த கனிகளை கொடுக்க முடியாது. அப்படியானால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த கனிகளை நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப நான் நல்ல கனிகளை கொடுக்கணுமாக இருந்தால் அதிக கனிகளை கொடுக்கணும். அதிக கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராக ஒரு கல்லில் ரெண்டு மாங்க. ஆகவே அதிக கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராக இருப்பேன். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஹி ப்ரொடியூஸ் சம்திங். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த கனிகளை எனக்குள்ள உற்பத்தி செய்கிறார், ப்ரொடியூஸ் பண்றார். அல்ல விளைவு செடியின் தன்மையை வைத்துதான் கனி இருக்கு, அல்லது மரத்தின் தன்மையை வச்சுதான் கனி இருக்கு. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, மரமானது அந்த கனிகளால் அறியப்படும். இப்ப இயேசு மரத்தை குறிஞ்சா கவலைப்படுறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றா விளைய கொள்ளுங்க. கனி கொடுக்கணும் கிறிஸ்துவில நிலைத்திருந்திருக்கிறது அந்த ரகசியம். ஐந்து காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கிறிஸ்துவ நிலைத்திருக்க எப்படி என்று. அப்ப நாம் கனி கொடுக்கணுமா இருந்தால் இந்த அஞ்சு காரியங்கள் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அவசியம். இப்ப கனி என்றால் என்ன? ஆவி கனி. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் இந்த. ஆகவே அடிக்கடி நாம தேவ சமூகத்திலிருந்து ஆவியானவரோடு நாம இடைப்பட்டு ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட நாம விட்டு கொடுக்கணும். அப்படிதான் ஆவியும் கனி நமக்குள்ளே காணப்படும். அல்லது போன மாமிசத்தின் கிரியைகள் தான் வெளிப்படும். இது போக சொல்லி முடிக்கிறேன். ஆவி கனியை குறித்து கொலோசியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பாப்பீங்களா இருந்தால், சகலவித நற்கிரிகளாகிய கனிகள். இப்ப ஆவி கனிகள் என்று மாத்திரம் தான் நாம பார்த்த முடியாது, இன்னும் பல கனிகள் இருக்கு. வேதம் சொல்றது கொலோசியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்றது, சகலவித நற்கிரிகளாகிய கனிகள். ஆகவே ஒவ்வொரு நற்கிரியைகளும் கனிகள். நீங்களும் நானும் செய்கிற நற்கிரியைகள் நன்மைகள். கேளுங்க கேளுங்க, கனிகள் என்றால் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவன் நல்ல கனிகளை கொடுக்கணும். கத்தரன் காலமாக பேசினாரு, கத்தரை நம்பி நன்மை தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை அருமையான தேவனுடைய பிள்ளை. நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு நற்கிரியைகளும் தேவ பார்வையில் அது ஒரு கனியாக காணும். ஆகவே நற்கிரியை சேர்ந்தது நன்மை சேர்ந்தது தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க, நிறுத்தி விடாதீங்க. கத்தரி ஸ்தோத்திரம். எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனம், எபிரேயர் 13:15 பார்க்கும் பொழுது, எபிரேயர் 13:15 பார்க்கும் பொழுது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனி. அப்ப நாம் செய்கிற ஸ்தோத்திரங்கள், நம்முடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தைகள், தேவனை புகழ்ந்து நாம் சொல்லுகிற வார்த்தைகள், தேவனை தியானித்து நாம் சொல்லி புகழ்ந்தவரை ஆராதிக்கிற வார்த்தைகள் ஒரு கனிக்கு ஒப்பிடப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, சங்கீதம் 92:15 பாத்தீங்கன்னா, 92:15 கனி தரத்துக்கு வயசு எல்லையே கிடையாது, வயசு எல்லையே கிடையாது. முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து பசுமை புஸ்தியமாக இருப்பார், முதிர் வயது. ஆகவே கனி தர்றதுக்கு வயசும் இல்லை எல்லையும் இல்லை. அது மாத்திரமில்ல, மத்திய 3:8 பாத்தீங்களா இருந்தால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஆகவே மனம் திரும்புற ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செஞ்சால், அதுல இருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்பானாக இருந்தால் அதற்குரிய கிரியைகள் அதற்குரிய செயல்கள் காணப்படும். ஆகவே யோவான் சொன்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமில்ல, மத்திய 7:20 வசனத்தை பாத்தீங்களா இருந்தால், அவருடைய கனிகளாலே அவர்கள் அறிவிக்கிறார், அவர்களுடைய செயல்களாலே அவர்கள் அறிவிக்கிறார். சொல்றது, மனிதன் தன் செயல்களினால் அறியப்படுகிறார். A man who knows by his deeds and works. ஒரு மனிதன் தன் செயல்களினாலே அறியப்படுகிறார். அவைதான் 7 உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். என்னுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய கிரியைகளையும் அறிந்திருக்கிறார், தேவன் அறிவார். ஆகவே அறிமான தேவனுடைய பிள்ளைகளை, மரமானதன் கனிகன் அறியப்படும். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிட்டு அடுத்த 12 அதிகாரம் 34 அடுத்த வசனத்தில், விரியம் பாம்பு குட்டிகளே நீங்க கொள்ளாதவர்களா இருக்க நல்ல மரங்கள் எப்படி பேசு. அப்ப இந்த வார்த்தைக்கும் அந்த வசனத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் பாருங்க. ஏன்னா நல்ல மரம், நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிகள் தான் வரும். சொல்லட்டுமா சொல்லட்டுமா? ஏசு சொன்ன வார்த்தையின்படி நல்ல மனுஷனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும். சொத்த மன உடலுக்கு ஜீவன் அப்படின்னு பேச, நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிகள் தான் வரும். நல்ல மனுஷனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும். எப்ப பார்த்தாலும் குறையும் குற்றச்சாட்டும். கதைக்கே சொல்ல கதைக்கே வந்த நல்ல வார்த்தைகளை பேசு, பக்தி விதத்துக்கு ஏதுமான வார்த்தைகளை பேசு. அது தேவத பார்வையில நன்மையா இருக்கும், பெரியமா இருக்கு. இதை குறிச்சு அதிகம் இந்த சபையில பேசப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும் கனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அதற்கு நீதிமொழிகள் 18:21 அப்படி குறிப்பிட்டது போகட்டும். ஆகவே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கவும், உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார் ஆண்டவரே. ஆகவே நாம் கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாம் கொடிகள், நாம் கனி கொடுக்கிற கொடிகளாக இருக்கணும். அப்படி இல்லாட்டால் அவர் அதை அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க அது சுத்தம் செய்வார். ஜெயம்படுவோமா? சலுவல் ஸ்டாண்ட் அப் ஸ்தோத்திரம்.